அடுத்து டென்மார்க்கிலே வளர்ந்து வருகின்ற ஒரு ஊடகவியலாளரும் அந்திமாலை என்ற இணையதளத்தின் ஆசிரியருமான திரு ஆர் எஸ் லிங்கதாசன் அவர்களை கருத்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். இனியதொரு மாலை பொழுதிலே சன் டிவி, ராஜ் டிவி, ஏஆர் டிவி மற்றும் கலைஞர் டிவி போன்ற கேளிக்கை தொலைக்காட்சிகளின் ஏராளமான வணங்கவரும் நிகழ்ச்சிகளை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு ஒரு பெண் போராளிகளின் கவிதை தொகுப்பு நிகழ்வை காண வேண்டும் என்று ஆவலோடு இங்கு குழுமியிருக்கின்ற அனைத்து அன்பு உறவுகளையும் வணங்குகின்றேன். இங்கு அதாவது 5 பேர் 10 பேர் கூடுகின்ற ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, 5000 பேர் கூடுகின்ற ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, அனைத்து கூட்டங்களிலும் தலைவர், செயலாளர், பொருளாளர் என்று இருப்பார். அவர்களை எல்லாம் தனித்தனியே விழித்துத்தான் ஒரு பேச்சை ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் இங்கு இருப்பதோ ஒரு சிறிய கூட்டம். இந்த கூட்டத்திலே ஒவ்வொருவரையும் தனித்தனியே விழித்து நான் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. இருப்பினும் என்னை நீங்கள் அறிய மாட்டீர்கள், ஒரு சிலரை தவிர. அதேபோல் உங்களில் பலரையும் எனக்கு தெரியாது. ஆகவே என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை செய்தால் அது பொருத்தமானதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். என்னுடைய பெயர் சொர்ணலிங்கம் லிங்கதாசன். இலங்கையில் யாழ்ப்பாண நகரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அல்லைப்பட்டி என்ற ஒரு கடலோர கிராமத்தைச் சேர்ந்தவன். கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னர் தாய்லாந்தில் உள்ள அகதிகளுக்கான ஐநா ஆணையாளர் அலுவலகத்தால் அகதி என்ற அடையாளம் வழங்கப்பட்டு டென்மார்க் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டவன். கடந்த 8 வருடங்களாக வடக்கு யூலான் கடற்கரை நகரமாகிய சேபி என்ற நகரம், சேபி என்பது எங்கிருக்கின்றது என்று பலருக்கு தெரியாது. இங்கே பிரடஸ்காவன் என்று சொன்னால் உடனடியாக எல்லாருக்கும் தெரிந்துவிடும். அந்த பிரடஸ்காவன் நகரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேபி நகரத்தில் வாழ்ந்து வருகின்றேன். அரசியலை அதிகம் பேச விரும்பாத, அரசியலில் ஈடுபட விரும்பாத ஒரு அரசியல் பட்டதாரி நான். கடந்த 20 மாதங்களாக டென்மார்க்கில் அந்திமாலை என்ற ஒரு சிறிய இணையதளத்தை நடத்தி வருகின்றேன். அதன் மூலமாகத்தான் நண்பர் கரண் நடராசா அவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது. அவர் திடீரென்று ஒரு நாள் அழைத்து இந்த புத்தகம் என் கையில் கிடைப்பதற்கு முன்னால் இவ்வாறு ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றோம், நீங்கள் வந்து இதற்கு மதிப்புரை விமர்சன உரை வழங்க வேண்டும் என்று முதலில் ஆடி போய்விட்டேன். அதாவது குருவி தலையில் பனங்காயை வைப்பது என்று சொல்வார்களே, அதுபோல என்றால் இத்தகைய பணிகளெல்லாம் எனக்கு அவ்வளவு நன்கு பழக்கமான பரிச்சயமான விடயங்கள் அல்ல. ஆனால் அதன் பின்பு அவர் ஒரு வார்த்தை கூறினார், முன்னாள் பெண் போராளிகளின் கவிதை தொகுப்பு என்றார். நான் வடிவேல் பாணியில் கிளம்பிட்டாங்க ஐயா, கிளம்பிட்டாங்க அப்படி என்று ஒரு கணம் நடுங்கித்தான் போய்விட்டேன். ஏனென்றால் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக நமது தேசத்திலே நடந்து முடிந்துவிட்ட அந்த துப்பாக்கிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்த பின்பு நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன், சாப்பாட்டுக்கு மட்டும் வாயை திறக்க வேண்டும் என்றால் அத்தகைய கொடூரமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்தேறிவிட்டன. போராட்டம் எங்கோ ஆரம்பித்து எங்கோ போய் நிற்கின்றது, ஏதோ ஒரு திசை போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்வோரும் இருக்கின்றார்கள். இல்லை இல்லை, இனித்தான் இருக்கிறது என்று நீங்கள் கொண்டாட்டங்களை சந்திக்கும் போது, அதாவது பக்கத்தில் இருப்பவரோடு பேச்சு கொடுத்தால் அவருக்கு அரசியல் எந்த அளவுக்கு தெரியுமோ தெரியாது. ஆனால் அவர் ஆரம்பிப்பார், இனித்தான் எல்லாம் இருக்குது, ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றி விட்டார்கள், இனி நடக்க போகுது பாருங்க விளையாட்டு. அதேபோல் ஐநா இனி வாக்கெடுப்புக்கு விடப்போகிறது, தனிநாடு வேண்டுமா தமிழீழம் பிரிய வேண்டுமா என்று வாக்கெடுப்பு நடக்கப் போகின்றது என்றெல்லாம் கதை கதையாக சொல்வார்கள். எனக்கு என்னமோ இந்த இப்படியான பெரிய அதிரடி வீர வசனங்களில் எல்லாம் அவ்வளவு நம்பிக்கை இல்லை. எங்கோ போராட்டம் ஆரம்பித்து இன்று நாடுகடந்த தமிழீழம் என்ற ஒரு ஒரு கட்டத்தில் வந்து நிற்கின்றது. அதையும் கேள்விக்குத்தாக பார்க்கின்ற மக்களும் நம்மில் இருக்கின்றார்கள். ஆனால் போராட்டம் எங்கோ ஆரம்பித்து எப்படியோ போய் இப்பொழுது வேறு ஒரு திசைக்கு சென்று விட்டது. அப்படியே ஒரு துர்ப்பாக்கியமான நிலையில் நாங்கள் போராளிகள் எழுதிய இந்த நூலை அறிமுகம் செய்து வைக்கின்ற இந்த விழாவில் நீங்கள் விமர்சன உரையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டபோது எனக்கு ஓரளவு தயக்கமாக இருந்தது. ஏனென்றால் இந்த போராட்டத்துடன் அவ்வளவு நெருக்கமாக நின்றவன் இல்லை. ஆகவே இந்த நூலை பார்த்தபோது எனக்கு தோன்றியதெல்லாம் என் கண்முன்னே அந்த சண்டைகள், அந்த அண்ணன் ஆதவன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த கந்தக நெடி என் முன்னால் என் மூக்கின் முன்னால் வந்து சென்றதை காணக்கூடியதாக இருந்தது. அதே போல் கவிதை வந்து இப்பொழுது புலம்பெயர் உலகில் பலருடைய கைகளில் சிக்கி சீரழிந்து சின்னாபின்னமாகிக் கொண்டிருப்பதை கவிதை ஆர்வமுள்ளவர்கள் காணக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இப்பொழுது உள்ள இணையங்களிலும் கவிதை எழுதுகிறோம் பேர் வழியல் என்று எழுதுகின்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அவள் பார்த்தாள் நான் சிரித்தேன், அவள் தலை கவிழ்ந்தாள், இருவரும் சந்தித்துக் கொண்டோம், அவள் ஒரு பூவை தவற விட்டாள். இப்படித்தான் கவிதை செல்கின்றது. கவிதைகளின் மீது எங்களுக்கு இருக்கின்ற நாட்டத்தை கெடுப்பதாக இருக்கின்றது. இந்த புலம்பெயர் மண்ணில் உள்ள ஒரு சில கவிதை ஆர்வமுள்ளவர்கள் செய்கின்ற சிறு சிறு குறும்புத்தன். அடுத்ததாக இந்த பெயரிடாத நட்சத்திரங்கள், அருமையான தலைப்பு. முதலில் பெயரிடாத நட்சத்திரங்கள் என்பது இந்த பதிப்பாளர் இதை தொகுத்தவர் கொடுத்த பெயர்தான் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இடையில் பார்த்தபோதுதான் தெரிந்தது அதே பெயரில் ஒரு கவிதை ஒன்று ஒருவர் எழுதியிருக்கின்றார், நகுலா என்பவர் எழுதியிருக்கின்றார். அந்த இதில் ஒரு சிலர் மறைந்த போராளிகள் என்று நினைக்கின்றேன். அவர்கள் எழுதிய கவிதைக்கு பெயரிடாத நட்சத்திரங்கள் என்று அழகான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்று சினிமா நட்சத்திரங்கள் அல்லது வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் மட்டும்தான். ஆனால் இந்த மறைந்த போராளிகளையும் இந்த கவிதை எழுதிய பெண் போராளிகளையும் பெயரிடாத நட்சத்திரங்கள் என்று இங்கே எங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் இந்த படைப்பாளிகள். அதே போல இந்த இடத்தில் ஈழப் போராட்டத்தால் காவு கொள்ளப்பட்ட அல்லது அநாதரவாய் விடப்பட்ட எல்லா பெண் போராளிகளுக்கும் சமர்ப்பணம் என்று ஒரு வரி சேர்த்திருக்கின்றார்கள். ஆமாம், ஈழப் போராட்டத்தில் எதேதோ எல்லாம் நாங்கள் முற்றாக எல்லாவற்றையும் விளந்து விட்டோம் என்று கூட சொல்லலாம். ஆனால் காவு கொள்ளப்பட்டது இந்த பெண்களின் வாழ்க்கை, அதுவும் இந்த பெண் போராளிகளின் வாழ்க்கை எந்த அளவுக்கு காவு கொள்ளப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் தங்கள் சமூக அடையாளத்தை இழந்து விட்டார்கள். அவர்கள் இப்பொழுது வன்னியில் யாழ்ப்பாணத்தில் பட்டுக்கொண்டிருக்கிற துன்ப வாழ்க்கை அனைவரும் நீங்கள் அறிவீர்கள். அதை பற்றி மேலதிகமாக பேசி எனக்கு வழங்கப்பட்ட நேரத்தை நான்